வணக்கம் பேராசிரியர் டி எஸ் சுப்பராமன்.
வணக்கம்.
எமது நேயர்களுக்காக உங்கள் பின்னணி பற்றி சற்று சொல்லுங்களேன்.
நான் திருச்சியில பிறந்தவன். திருச்சியில தான் என்னுடைய உயர்நிலைப்பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு பொறியியல் கல்லூரியில 4 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தேன். அதுக்கு பிறகு சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். 2005 டிசம்பர் 31 வரை சென்னையிலேயே இருந்தேன். உதவி பேராசிரியராக இருந்து பேராசிரியராகி துறை தலைவராகி, துறை தலைவராக இருக்கும் போதே ஒரு பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய முதல் இயக்குநராக பணிபுரிந்தேன். என்னுடைய எம்எஸ்சி படிப்போடு சென்னை வந்த நான் ஆய்வியல் இளைஞர் என்ற எம்ஃபிலையும் முனைவர் பட்டமாக பிஎஸ்சியையும் இயல்புகளை முடித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய 57 ஆண்டு வயதில் இந்த இயக்குநர் பொறுப்பை, பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குநர் பொறுப்பை ஏற்றதுனாலே அதற்கு என்னை மேலும் தகுதியுடையவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விளைவினால எம்ஏ படித்து எம்ஏயும் தமிழிலே தேர்ச்சி பெற்றேன். அதற்கு பிறகு நான் ஏற்றுக்கொண்ட துறை, படித்த துறை இயல்பியலாக இருந்தாலும் பிறந்தது முதலே வளர்ந்த சூழ்நிலையும் என்னை சுற்றி மிக்க திறனுடைய பெரிய பேராசிரியர்கள் இருந்ததுனாலே அவருடைய உரையை கேட்கின்ற ஒரு அவா என்பது வளர்ந்ததுனாலே தமிழிலே வெறியனாக இருந்தேன். ஏற்றுக்கொண்ட துறை இயல்பலாக இருந்தாலும் தமிழிலே எனக்கு உள்ள வெறித்தனம் என்னோடையே வளர்ந்தது. அந்த தாகம் சென்னைக்கு வந்த பிறகு பல்வேறு துறையிலே என்னை தமிழிலேயும் ஈடுபடுத்திக் கொள்ள செய்தது. திடீரென்று ஒரு நாள் எனக்கு தோன்றியது, ஏன் நம்முடைய இயல்பியையும் தமிழையும் இணைத்து ஏதேனும் பணி செய்யக்கூடாது என்று என்னுடைய ஒரு ஆசை தோன்றியது உண்மையில. அதற்கு பிறகுதான் அந்த துறைகளை முயற்சி எடுத்தேன்.
நீங்கள் சிறுவயதில் நாடகத்துறையில் ஈடுபாடு உடையவர் என்று அறிகிறோம். அந்த ஈடுபாட்டுடன் தமிழில் எழுதுகின்ற ஈடுபாடும் சிறுவயதை ஆரம்பித்ததா, அல்லது நீங்கள் இந்த இயக்குனர் பொறுப்பை ஏற்றபின் தான் அதில் ஆர்வம் ஏற்பட்டதா?
இல்லை இல்லை, நான் முதல் முதல்ல அரிகாரம் பூசி மேடை ஏறியது என்னுடைய 9வது வயதுல. மறைந்த திரைப்பட நடிகர் சசிகுமார் அவர்கள் யமனாகவும் நான் சித்திரகுப்தனாகவும் நடித்தேன். அந்த 9 வயதுக்கு பிறகு திருச்சிகளை நான் பல்வேறு நாடகங்கள் நடித்தேன், நாடகங்கள் எழுதினேன், வானொலியிலே நடித்தேன், வானொலிக்காக நாடகங்கள் எழுதினேன். அகிலனுடைய சித்திரபாவை நாடகத்திலே அண்ணாமலை கதாபாத்திரம் ஏற்று நடித்து சிறந்த நடிகைக்கான பரிசு பெற்றேன். தமிழ் என்னோடு எப்படி கூடவே என் உள்ளத்திலே தமிழனுடைய ஒரு வெறி. அதே போல இந்த நாடகத்துறையும் நாடகத்திற்கு பாட்டு எழுதுகின்ற ஒரு ஆர்வமும் என்னுள்ளே தானாகவே வளர்ந்தது. அது வந்து சென்னைக்கு வந்த பிறகல்ல, திருச்சியில இருக்கும் போதே அது என்னுள் இருந்தது. ஆக சென்னைக்கு வந்த பிறகு, சென்னை என்பது கலைத்துறையின் தாயகமாக இருக்கும் காரணத்தினால, சென்னைக்கு வந்த பிறகு நாடகத்தில என்னுடைய திறமையை முழுவதும் காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. மிக பிரபலமான மெரினாவினுடைய நாடக குழுவிலே நான் என்னை இணைத்துக் கொண்டேன், அவரோடு நடித்தேன். ஆனால் அதே நேரம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நான் உதவி பேராசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். இரண்டிற்கும் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னால் செயலாற்ற முடிந்தது.
அந்த நாடகத்துறையில் நீங்கள் ஏன் தொடர்ந்து உங்களை ஈடுபடுத்தவில்லை என் காரணம்
இருக்கிறது? இருக்கிறது நாடகத்துறையிலே. நான் நாடகத்துறையை வந்து 2005 கூட ஈடுபடுத்தி நடித்தேன். ஆனால் தொடர்ந்து நாடகத்தை இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம். இரண்டாவது, அப்போதெல்லாம் நான் வெறும் எம்எஸ்சி தான். அதற்கு பிறகு எம்ஃபில் படித்த போதும், அதற்கு பிறகு முனைவர் பட்டத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் என்னால் நாடகத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஆனால் அவ்வப்போது தொலைக்காட்சியில ஏதோ ஒரு சில நேரங்களில் என்ன தோன்றி நான் என்னுடைய தாகத்தை தொடர்ந்து இருத்தி கொண்டேன் என்று ஒன்று மனால் சொல்லலாம். இப்போதும் வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பதற்கு நான் தயார். ஆனால் நான் விளையாட்டாக ஒரு முறை எழுதினேன் கவிதை, அரிதாரம் பூசி அரிதாரம் சேர்க்க தெரியாத கூத்தாடி என்று. ஹரியினுடைய தாரம் லக்ஷ்மி. அரிதாரம் பூசி ஹரிதாரம் சேர்க்க முடியாத சேர்க்க தெரியாத கூத்தாடி. ஒரு கால அரிதாரம் சேர்த்திருந்தால் இந்த துறையிலே நான் நிலைத்து நின்றிருப்பேனோ என்னவோ தெரியவில்லை.
நீங்கள் எழுதிய 2 நூல்களை பற்றி எழுத்தாளர் சுஜாதா ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டதாக அறிகிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
இதற்கு ஒரு சிறு பின்னணி இருக்கிறது. அதாவது முன்னோர்கள் தமிழிலே எவ்வளவோ கலைகளிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ந்து நல்ல திறமையுடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சந்ததியினருக்கு அத்திறமைகளை எடுத்து படிப்பிட்டு செல்லவில்லை. அது ஒரு குறையாகவே இருந்தது. ஆனால் பல துறைகளிலே இந்த குறை இருந்தாலும் மருத்துவத்திலும் வானியல் சாஸ்திரங்களிலும் இந்த குறை அவ்வளவாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கண்டுகொண்ட உண்மைகளை பாக்களாக குறிப்பாக வெண்பாக்களிலே எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சிந்தனை என் மனதிலே தோன்றியது. இப்படி நம்முடைய இயல்பில் நாம் செய்தால் என்ன? அதற்கு காரணமாக ஒரு பாட்டு உண்டு. சின்னம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கா நீர் வெறுக்கி நெஞ்சுருக்கி ஓர்வெறுக்கி உண்பார்தம் பேருரைக்கு தோமியத்தினி என்ற ஒரு பாடல் உண்டு. இதுல சாப்பிடும் போது நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நீரை சுருக்க வேண்டும் அல்லது நீரை கறுக்க வேண்டும், நெய்யை உடுக்க வேண்டும், மோரை பெருக்கி சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுவதே பேரை சொன்னாலே வியாதி போய்விடும். அதே போல வாழ்கின்ற போது சின்ன விரண்டுள்ள சிக்கு அடக்காம மழைக்காலம் கழிப்பதிலே ஒண்ணுமே நிறுத்தக்கூடாது. அப்புறம் பெண்ணின் பால் வந்து பெருக்காமல் இருக்கும். இப்படி எல்லாம் வாழ்ந்தால் அவருடைய பெயரை சொன்னாலே பிணி போகும் என்பது எவ்வளவு இடத்துல சுருக்கமாக வெண்பாவிலே எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாகவும் அதே சமயம் மனப்பாலம் செய்வதற்கு ஏற்ற வகையிலும் இருக்கின்ற ஒரே பாயிலும் வெண்பாதான். இப்படி மருத்துவ உண்மைகளும் வானியல் உண்மைகளையும் இன்னமும் வந்தாங்கங்களிலே வருகின்றது அந்த வெண்பாக்கு. எழுதுகின்ற போது இயல்பிலை செய்தால் என்ன என்ற எண்ணம் வந்தது. இதற்கு முதலில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பாடல் லா ஆஃப் ரிஃப்ளக்ஷன். இப்போ ரிஃப்ளக்ஷன் லா உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், இந்த மூன்றும் ஒரே தளத்திலே இருக்கும். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இதை நான் எப்படி எழுதலாம் என்று பார்க்கும்போது பட்டதும் பட்டது சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் ஒரு தளத்தில் ஒன்றுமே அப்படின்னு எழுதுனேன். சரியாக வருகிறது என்று தோன்றியது. அதற்கு பிறகு ஆஹா, இப்பது போலவே நாம் ஏன் எல்லாவற்றிலும் எழுதலாம். நட்டதில் நின்ற வீடு பக்கம் சேர் கோணம் அவை கொள்மதிப்பு என்றும் சமம் என்றே ஏழு என்று எழுதிட்டு இதை நண்பர்களிடம் காட்டினேன். மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து பல பார்க்க ஒளியில்லை மட்டும் எழுதினேன். உதாரணமாக இந்த எக்லிப்ஸ் கிரகணங்கள் இருக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. பாம்பு போய் ராகு கேது, பாம்பு போய் கவ்வுது, அதனால இந்த மறைப்பு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில அப்படி இல்லை. இடையில ஒரு பொருள் வருகின்ற போது ஒளி நேர்கோட்டில் செல்கின்றதுனால அதில் பொருளுடைய நிழல் விழுகிறது. அந்த நிழல் தான் நமக்கு மறைப்பது போல தோன்றுகிறது இல்லையா. இதை நான் எப்படி எழுதுகிறேன்? செங்கதிரும் வெண்ணிலவும் தம்முருவம் மாறுபட பங்கமுரு கேதுராக கவ்விடுதான் இங்கிவையே நேர்கோட்டில் செல்லும் குழி தத்துவத்தால் நேருவென ஊர்குட்டி சொல்வாய் உடன் அப்படி என்று உண்மையான உண்மை இதுதான், இதை சொல்ல வேண்டும் என்று நான் அந்த பாடல்கள். இப்படி கிட்டத்தட்ட 108 பாடல்கள். ஒளியின் தத்துவங்கள் எல்லாவற்றையுமே இதை நான் குறித்திருந்தேன். இது என் நண்பர்கள் பாராட்டினார்கள். இதை புத்தகமாக வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒளியை பற்றி அதுவும் மக்கள் மத்தியில அறிவியலும் தமிழும் தெரிந்த பெரியவர்கள் மத்தியில நல்ல பாராட்டி பெற்றதும் இதுதான் நான் 2 நூல்களில் ஒரு பின்னணி. இதுல ஒளி நூல் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல். 2008 தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அதற்கான பரிசு தந்தது.
இந்த நூல்கள் இப்பொழுதும் விற்பனைக்கு இருக்கிறதா? எங்க பெற்றுக்கொள்ளலாம்?
இருக்கிறது என்னிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் கற்பனை இருக்கின்ற அளவிற்கு விற்பனை திறன் என்னிடம் இல்லை. அதனால நான் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. நான் எந்த அளவிற்கு இது மக்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த அளவுக்கு இது செல்லவில்லை. சாதாரண மக்களை இது சென்றடைய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். இதை என் நண்பர்கள் மத்தியிலையும் அதை தாண்டி ஒரு சில வட்டங்களிலும் மட்டும்தான் இந்த நூல் சென்றிருக்கிறது. ஆகவே இந்த நூலுக்கு உண்டான தேவையான மதிப்பு தகுதி இன்னும் மக்களை சென்று அடையவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு தாகம்.
நேர்களே, இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அறிவியல் கருத்துக்களை தமிழ் வெண்பாக்களாக பாடியிருக்கும் பேராசிரியர் TS சுப்பராமன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த தாகத்தை தீர்க்க வைக்கும் ஒரு முயற்சியாக இந்த நேர்காணலை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
எல்லா உண்மைகளையுமே நாம் பாடலாக பாடலாம், எல்லா உணர்ச்சிகளையும் பாடலாம். காதலி பாடியிருக்கிறார்கள், வீரத்தை பாடியிருக்கிறார்கள். ஆனால் அறிவியலை யாரும் பாடவில்லை. அவர்கள் பாடிய பாடல்களிலே அறிவியல் உண்மைகள் ஆங்காங்கே காணப்படலாம், அது வேறு. ஆனால் முழுவதும் பொதுவாக அறிவியலையே எடுத்து பாடலாக பாடியவர்கள் எவரும் இல்லை. ஆக இந்த முயற்சி இந்த துறையிலே ஒரு புதிய முயற்சி என்ற அளவிலே படித்தவர்கள் பாராட்டுகிறார்கள். எனக்கு இதில் மிகவும் பிடித்த பாடல் என்று உண்டு. ஏனென்றால் சில உண்மைகளை இந்த நூல்கள் மூலமாக நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் டெலிபோன், அதாவது தொலைபேசி, அதனுடைய ஆரம்பம் யார் என்று நாம் அழைத்து பார்த்தார். ஒரு சில நூல்களை நான் படித்தேன், அதுதாங்க பெல் என்று சொல்வார்கள். வழியே அதற்கு அடிப்படையாக விழித்தவர்கள் இல்லை, ஒருவர் கிரே. ஆனால் அந்த கிரேயினுடைய பெயர் எங்கேயுமே காணப்படவில்லை. அதுக்கு காரணம், கிரே ஒரு தச்சன், ஏழை தச்சன், ஆனால் பெல் மிக உயர்ந்த பணக்காரர்களில் ஒருவர். ஆகையினால இந்த சாதனை அடிபட்டு போனது. இது என்ற பாடலிலே சொல்லியிருக்கிறேன்.
பெல் தன்னுடைய பெயர்ல அந்த இதை பதிவு செய்துட்டார் இல்லையா?
அதாவது அவர் வந்து ஹியூமன் வாய்ஸ் வந்து பண்ணல முதல்ல, அது கிரேயினுடைய டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்ணாரு. அதுதான் பாடுபட்டு ஏனோ பலனின்றி போன கிரே ஏடுபுகள் வாய்ப்பிழந்த எந்தலாம் மூடிவிட்டு தச்சனவன் மின்னொழியின் சாதனையால் வெல்லுற்றான் மச்சங்கள் சூட்டிய மாண்டும். அதே போல டைட்டானிக் கப்பலும், டைட்டானிக் கப்பல் வந்து அழிந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதிலேயே இருந்து பெறப்பட்ட ஒன்று உண்டு அறிவியலில், அதுதான் மின்னொழியை ஆழங்களையே அளவிட, ஆழங்களை காண அளவிடுவதற்கு மின்னொழியை பயன்படுத்தலாம் என்ற உண்மையை அந்த டைட்டானிக் அழிவுதான் ஏற்படுத்தி தந்தது. இதை எழுத்திலே சொல்லியிருக்கிறேன், வாய் திறந்து பேராழி வாங்கியுண்ட சீர்களத்தால் தொய்ந்த துயி தீங்கிடவே சிந்தித்தார் மீயொழியின் தேர்ந்த பையன் சுட்டன் ஜீவன் கூட்டமதி கொண்டது தேர்வு. வாய் திறந்து பேராழி வாங்கியுண்ட சீர்களத்தால் தோய்ந்த துயர் தீர்ந்திடவே சிந்தித்தார் மீயொழியின் தேர்ந்த பையன் சுட்டன் லாஞ்சீவன் கூட்டமொழி கொண்டது தீர்வு. ரிச்சர்சன் தான் அதை இப்படி செய்யலாம் என்று சொல்ல லாஞ்சீவன் அதற்கு ஒரு தீர்வாக பண்றி அல்ட்ராசானிக்ஸ் மூலமாக எப்படி ஆழங்களுக்கு அல்ட்ராசானிக்ஸ் செலுத்தி அது திரும்ப மீண்டு வருகின்ற தூரத்தை வைத்து இந்த இடத்திலே இந்த பொருள் இடை தடையாக இருக்கிறது என்பதை காண முடியும் என்று சொன்னார். இப்ப இது போல சாதாரணமாக இடி ஓசையும் மின்னலும் தெரியும். ஏன் இடி வந்து பின்னாடி தெரியுது, காதல விழுது, மின்னல் முன்னாடி வருது, இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் என்ன? சாதாரண மனிதனுக்கு அதை சொல்லணும். நான் என்ன எப்படி சொல்றேன்னா, மின்னொளி முன்வரலும் முட்டும் இடி ஓசையை பின்னர் வருவதுக்கும் பேருலகிறது உண்வாய் வேகம் ஒளி ஒலிக்கு நூறு நூறு நூற்றி நூறு பாகம்படுவதால் தான். இந்த ரெண்டுக்குமே வேகம் 10^6 டிஃபரன்ஸ் இருக்கு. அது 3×10^8 இது 3×10^2 ஆக இரண்டுக்குமே இந்த ஸ்பீடு வித்தியாசம் 10^6 டைம்ஸ் இருக்கு. இதனாலதான் ஒளி முன்னாடி வந்துடுது, ஒளி பின்னாடி வருது. இதை நான் எப்படி அழகா அமைச்சு கொடுக்கறேன்னா, நூறு 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 வாரம் படுவதால்தான். நூறு 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 10^2 10^2 10^2 மற்றொன்று என்னுடைய நூல்களிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று, சிலர் சொல்வது போல இந்த அறிவியல் உண்மைகளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் சூத்திரங்களும் சொல்லப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழால் எல்லாம் சொல்ல முடியும் என்று நாம் மெய்ப்பிக்க முடியும்.
நீங்கள் சொல்வதை பார்த்தால் எல்லாவற்றையுமே தமிழ் வெண்பாவில் பாடலாம் என்று சொல்கிறீர்களா?
எல்லாவற்றையுமே தமிழிலே சொல்ல முடியும், அதுவும் இலக்கண சுத்தமிழ் சொல்ல முடியும். ஏன்னா நான் எழுதிய பிறகு பெரும்பெரும் புலவர்கள் இதை காண்பித்து இதை இலக்கணத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா, வெண்பாவிற்குரிய இலக்கணம் மாறாமல் இருக்கிறதா என்பதை நான் சரி செய்து கொண்டேன். அப்படி சொல்ல முடியும் என்பதை மெய்ப்பிப்பதற்காகத்தான் எழுதினேன். மற்றொன்று, ஒரு மாணவன் இதில் சொல்லப்பட்ட பல்வேறு உண்மைகளை மனப்பாடம் செய்வதற்கு ஏதுவாக வெண்பாவாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக மனப்பாடம் செய்ய முடியும். அப்படி செய்தால் அது நெஞ்சிலே நிற்கும், நினைவிலே வரும். ஆக என் தமிழன் தமிழனாக பிறந்ததினாலே அறிவியல் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வது வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்னுடைய பாடல்கள் இந்த வெண்பாக்கள் எதிலையுமே நான் ஆங்கில சொற்கள் பெயர்களை தவிர எதிலையுமே நான் பயன்படுத்தவில்லை. லாஞ்சீவன் என்பதை கூட மாற்றி லாஞ்சீவன் என்று சொல்லி அதை தவிர எந்த ஆங்கில சொல்லையும் நான் பயன்படுத்தவில்லை.
அதனால் தான் அறிவியல் தமிழ் என்று சொல்கிறார்களோ.
தமிழ் வாக்களிலே அறிவியல் உண்மை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் சங்க நூல்களிலும் அதுவும் சங்கல்வுகள் மற்ற பாடல்களில் அறிவியல் உண்மை தமிழுக்கு தெரிகிறதா, எங்கே சொல்லி இருக்கிறான், பாடல்களில் வருகிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில அறிவியலுக்காகவே பாடலை எழுதியிருக்கிறேன் நான். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அறிவியலை பாடலாக எழுதியிருக்கிறேன் நான், அறிவியலை நாடகமாக எழுதியிருக்கிறேன், அறிவியலை இயல் கட்டுரைகளாகவும் எழுதியிருக்கிறேன். ஆக அறிவியல் தமிழ் என்பதை நான்காம் தமிழ் என்று சொல்லுவதை நான் ஏற்பதில்லை. அறிவியல் என்பது பேசப்படுகின்ற ஒரு பொருள், காதல் வீரல் போல் அறிவியல் என்பது பொருள். அந்த பொருளை முத்தமிழிலும் நாம் செய்ய முடியும்.
சரி, அப்படி ஒரு அறிவியல் சூத்திரத்தை தமிழ் வெண்பாவில் சொல்லுங்களேன்.
உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், ரெண்டு மிரருக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்ச, அதுக்கு நடுவில் ஒரு பொருள் வச்சோம்னா எத்தனை இமேஜஸ் தெரியும், 2π/θ-1, இதுதான் அந்த கணக்கு. இதை நான் எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்துருக்கேன்னா, ஆடி இரண்டிடை இட்ட பொருள் தோற்றுவதுன்னா இமேஜ் தோற்றுவது கூடுமே எண்ணாது கூறத்தான். நம்ம என்ன வேண்டாம், நான் சொல்றேன் பாருங்க, ஆடி இடை கோணத்தான் வட்ட மைய கோணம் வகுத்து விடை காணத்தான் ஒன்றை கழி. வட்ட மைய கோணம் என்பது 2π, ஆடி இடை கோணம் என்பது தீட்டா. ஆடி இடை கோணத்தான் வட்ட மைய கோணம் வகுத்து விடை காணத்தான் ஒன்றை கழி, n=2π/θ-1.
சரி, இதெல்லாம் இயற்பியல், கணிதத்தில் இப்படி வெண்பாவால் சொல்ல முடியுமா?
இங்க நமக்கு வந்து சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்கு, டான் தீட்டா இருக்கு இல்லையா, அதை சொல்லணுமே. ஆக அதுக்கு ஒரு வழி செய்தேன். ஒரு சுவத்திலே ஒரு ஏணியை வைத்தோம் சொன்னால், அந்த தரை சுவர் ஏணி இந்த மூன்றையும் வைத்துக் கொள்வோம். அப்ப சுவருக்கு ஏணி என்றால் அது சைன், தரைக்கே ஏணி என்றால் அது காஸ், சுவருக்கே தரை என்று சொன்னால் அது டான். சோ இதை இதை நான் வைத்து நமக்கு ஏற்கனவே சைனை பை சைனார் ஒளி விலகல் விதியா, அதுக்கு அதுக்கு சொல்லும் படு விலகு பாதையோடு பட்ட புள்ளி குத்தி நடுங்கோடும் ஓர்தளத்தில் ஒன்றும், அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே அண்ட் த நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், மூணுமே ஓர்தளத்தில் ஒன்றும். படு விலகு இந்த ரெண்டு கோணமும் கோண சுவர் கீழ் ஏறி தகைவி என்றும் பூணுமே மாறா மதிப்பு, அதாவது சைனை பை சைனார் இஸ் கான்ஸ்டன்ட், பூணுமே மாறா மதிப்பு. ஆக இது வந்து எவ்வளவோ ஒரு செய்திகளை சொல்வதற்கு ஒரு வழியாக அமைந்தது. சவுண்ட்லயும் சரி லைட்லயும் சரி எல்லா சூத்திரங்களையும் வெண்பாவில என்னால கொண்டு வர முடிந்தது. கிட்டத்தட்ட 200 மேல எழுதின, பட் என்னால முடிந்தவரை எல்லா விதமான நான் இதை சொல்லி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், அல்ட்ராசானிக்ஸ் வந்து எப்படி ஆப்டெட்டிக்ஸ் இந்த தாய்மை மருத்துவத்தில் இருக்குது எப்படி பயன்படுகிறது, உண்மையாலே இன்னைக்கு ஆப்டெட்டிக்ஸ் மகப்பேறுல அதுல வந்து மீயொலி அல்ட்ராசானிக்ஸ் ரொம்ப பயனுடையதாக இருக்கு. மீயொலியின் மேன்மை மருத்துவர்கள் கண்டுணர்ந்த தாயர்தம் வாழ்வுற்ற சீர்வரமாம், செய் வளர்ச்சி திங்கள் படிமுறையாய் தேர்ந்து கதிர்மேவி சங்கடங்கள் தீர்க்கும் என சொல். அதே மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியும் இந்த அல்ட்ராசானிக்ஸ், வயிற்றில் இருக்கிற குழந்தைய பத்தி என்னெல்லாம் தெரியும், கருப்பையில் கண் வளரும் செய்தின் கை கால் உருப்படிவ சீர்மைகள் ஓர்வார், எப்படி வளர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சீர்மைகள் ஓர்வார் உரு வளர, அந்த உரு வளர வளர மாசமாக ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க, உரு வளர உற்ற கொடி உள்ளமைவும், அந்த கொடி எப்படி இருக்குன்னு, உற்ற கொடி உள்ளமையும் காலும் என்எஸ்எக்ஸ் உயிர் துடிப்பும் ஹார்ட் பீட் கற்றோர்க்கு காட்டும் கதிர் என மீயொலி. இப்ப பாட்ட படிக்கிறேன், கருப்பையில் கண் வளரும் செய்தின் கை கால் உருப்படிவ சீர்மைகளில் ஓர்வார், உரு வளர உற்ற கொடி உள்ளமையும் காலும் உயிர் துடிப்பும் கற்றோர்க்கு காட்டும் கதிர்.
உங்களுடைய நூல்களை தமிழ்நாடு கல்வித்துறை ஏன் பாட நூலாக சேர்க்கவில்லை?
தெரியவில்லை, இது அவர்களுக்கு பாடம். நான் வந்து இந்த புத்தகங்களை வந்து ஏற்கனவே அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும், ஏன் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் அதை படித்து பார்க்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. நான் எழுதுவது எல்லாமே மாணவர்களுக்கு புரிகின்ற வகையிலே, மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே தான் இருக்கும். என்னுடைய உயிர்த்தாகும் என்ற நூல், ஹாம்லெட் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாடகம். இந்த நாடகம் வெளிவந்து 2 ஆண்டுகளுக்குள்ளேயே கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்திலே சார்ந்த கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழகத்திலே இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது.
இவ்வளவு நேரம் எமக்காக ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி.
நன்றி.